இன்றைய சத்சங்கத்தை என்னுடைய குருமார்களையும் சத்குரு பாபாஜியையும் 11 சித்தன்மார்களையும் அழைத்து தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர், அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி, திருப்பதி கொங்கணவர், கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர், சோதியரங்க சட்டமுனி, கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டுக்குடியில் வான்மீகரோடு, நற்றால் காசிநந்தி தேவர், நற்றால் காசிநந்தி தேவர், ஆதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேந்தனர் எம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனர் எம்மை காக்கவே, அகசியர் திரிய பாபாஜி பத்திரி சர்ம சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கம் ஒரு கலவையான சத்சங்கம். எல்லா இன்று குறுகிய நேரம் சத்சங்கம் செய்யக்கூடிய நாள் என்றபடியால் நாங்கள் நான் சத்சங்கத்தை பல விடயங்களை ஒவ்வொரான விடயங்களை இதில் பேசுவோம் என்றிருக்கின்றேன். முதலாவது விடயம் நான் பாடிய சித்தர் பாடலில் இருந்து தொடங்குவோம். இந்த சித்தர் பாடல் 18 சித்தர்கள், 11 பெரிய சித்தர்களையும் அவர்கள் சமாதி அடைந்த இட கோயில் திருக்கோயில்களையும் வைத்து பாடப்பெற்றது ஜோகி ராமையாவால். இந்த பாடல் மிகவும் உன்னதமான பாடல். நாங்கள் 11 சித்தர்மார்களை வணக்கத்துக்கு வணங்குவதற்கும் அவர்களை எங்களுடைய நிகழ்விற்கு எடுத்து அவர்களுடன் சேர்ந்து நாங்கள் விஷயங்களை செய்வதற்கும் உகந்த பாட்டொன்று. இந்த பாட்டை வைத்து நாம் விளங்கப்படுத்துவது, இந்த பாட்டை எல்லோரும் கேட்கும்போது இந்த பாட்டில் எல்லோருக்கும் அந்த சித்தர்மார்களின் பெயர்களும், அந்த சித்தர்மார்கள் எங்கே எந்தெந்த திருத்தலங்களில் அவர்கள் தங்களுடைய பயிற்சியை செய்து சமாதி அடைந்தார்கள் என்பதையும் குறிப்பிடுகின்றது. எல்லா கிரியா சாதகர்களும் அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நேரத்தில் இந்த 18 கோயில்களுக்கும் சென்று அங்கு எங்களுடைய கிரியா யோகா பயிற்சியினை, 30 நிமிட பயிற்சியினை அந்த இடத்தில் அந்த சித்தர்மார்களின் முன் இருந்து நீங்கள் செய்வது மிகவும் உகந்தது, வாழ்க்கையில் ஒரு முறையாவது. ஏனென்றால் அந்த சித்தர்மார்கள் இருக்கின்ற கோவில்கள் எல்லாம் பெரிய அதிர்வினை கொன்ற கோயில்கள், அவர்களுடைய சமாதி இடங்கள். அந்த இடங்களிலிருந்து நீங்கள் அந்த அனுபவத்தை வாழ்க்கையில் ஒரு முறையாவது எடுக்க வேண்டும். அதை பலர் இந்த சத்சங்கத்தில் எடுத்திருக்கலாம், ஆனால் பலர் எடுக்காமல் இருக்கின்றார்கள் என்பதும் எனக்கு தெரியும். ஆகவே உங்களுக்கு நேரம் இருக்கும்போது எங்களுடைய குழுவினரின் யாத்திரை நடக்கும்போது எங்களுடன் சேர்ந்தோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட முறையிலோ இந்த 11 சித்தன்மார்களின் இடத்திற்கு சென்று அங்கு இந்த ஆன்மீக அதிர்வினை நாங்கள் எடுக்க வேண்டும். கார்த்திகேயன் சார் இருந்து கொள்ளுங்க, நீங்கள் மியூட்ல இருக்கிறீர்கள். இப்ப கேக்குதா நான் பேசுறது? அது உங்களோட இடத்துல இருந்து வருது, குருவியின் சவுண்ட். நீங்க மியூட் பண்ணுங்க, உங்களை நீங்கள் மியூட் பண்ணணும். மியூட் பண்ணி நீங்கள் ரெண்டா அந்த மைக் அமைத்து நீங்கள் ரெண்டா அந்த சவுண்ட் வராது. ஓகே. ஸோ என்றபடியால் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது இந்த 18 ஸ்தலங்களுக்கும் சென்று அங்கு நீங்கள் உங்களுடைய சாதனையை செய்து பாருங்கள். அதில் இருக்கும் விளக்கம் உங்களுக்கு தெரிய வரும். அதே போல இந்தியாவில் இருக்கும் 6 படை வீடு, முருகனின் 6 படை வீட்டிற்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை செல்ல வேண்டும். அத்துடன் 7வது படையாகிய கதிர்காமத்திற்கும் செல்ல வேண்டும். இந்த 7 ஸ்தலங்களும் கிரியா யோகா சாதகர்கள் சாதனை செய்ய வேண்டிய இடம். இந்த ஏழு தலங்களை பொறுத்தவரையில் இந்த ஏழு ஏழு முருக படை வீடுகளும் ஏழு சக்கரங்களை மையமாக வைத்து அமைக்கப்பட்டது. ஆகவே அந்த இடங்களிலிருந்தும் கிரியா சாதகர்கள் உங்களுக்கு தேவையான அதிர்வினை வாழ்க்கையில் ஒரு முறையாவது உங்களுடைய சாதனையை அந்த கோவில்களில் சென்று செய்து உங்களுடைய உடலுக்கு எடுக்க வேண்டும். அதைவிட இன்னும் 5 கோயில்கள் இருக்கின்றன. நீங்கள் செய்ய வேண்டியது சாதனை செய்ய வேண்டிய இடம் அவை 5 பஞ்சபூத ஸ்தலங்கள். ஸோ நிலத்துக்கு காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலும், நீருக்கு திருவானைக்கால் கோவிலும் திருச்சியில் அமைந்திருக்கின்றது. நெருப்புக்கு திருவண்ணாமலை கோவிலுக்கும், காற்றுக்கு நீங்கள் திருப்பதிக்கு கிட்ட இருக்கும் திருக்காளாத்தி கோவிலுக்கும், ஆகாயத்திற்கு சிதம்பரம் கோவிலுக்கும் சென்று அங்கிருந்து சாதனை செய்ய வேண்டும். இது பஞ்சபூத ஸ்தலங்கள். அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தால் நீங்கள் 18 சித்தர் கோவில், 7 6 படை வீடு, 25 25 5 பஞ்சபூத கோயில்கள், 30 கோவில்களுக்கு கிரியா சாதகர்கள் சென்று உங்களுடைய சாதனையை வாழ்க்கையில் ஒரு முறை செய்யுங்கள். ஆனால் இந்த 30 கோவில்கள் 2 அல்லது 3 கோவில்கள் மூன்று வகையான இடத்துக்கும் பொருந்தக்கூடிய கோயில்கள் இருக்கின்றது. ஆகவே எண்ணிக்கைப்படி நீங்கள் 26 தலங்களுக்குத்தான் செல்ல வேண்டும். ஏனென்றால் சில தலங்கள் அது 2 3 இடத்திற்கு பொதுவாக இருக்கின்றது. உதாரணமாக எடுக்கப் போனால் முருக 6 படை வீடுகளில் சில தலங்களும், பஞ்சபூத ஸ்தலங்கள் சில ஸ்தலங்களும், சித்தர்மார்களும் சமாதி நிலை அடைந்த ஸ்தலங்களாகும். ஆனால் இந்த 30 ஸ்தலங்களின் பெயர்களை ஞாபகம் வைத்து அது எங்களுடைய கனேடியன் பாபாஜி யோகா சங்கம், அதாவது எங்களுடைய உலக சங்க வெப்சைட்டில் இருக்கின்றது. அதை பார்த்து நேரம் இருக்கும் போது அங்கு போய் சாதனை செய்யுங்கள். இந்த கோயில் சாதனை, இந்த சமாதி அடைந்த இட சாதனைகளா கோயில் சாதனைகள், கிரியா யோகத்தில் பாபாஜி கூட வலியுறுத்தி இருக்கின்றார் அவருடைய வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில். ஆனால் அவர் வலியுறுத்தியது அந்த காலத்தில் இந்த நிலைக்கு மக்கள் வர முதல் அவர் எங்கு எங்கு சென்று தவம் செய்தாரோ தியானம் செய்தாரோ அந்த கோயில்களை அவர் யோகி ராமையாவுக்கும் நீலகண்டன் அவர்களுக்கும் இந்த புத்தகத்தில் பல இடங்களில் அறிவுறுத்தி அந்த கோயில்களில் போயிருந்து தியானம் சொல்லும்படி செய்யும்படி கூறியிருக்கின்றார். எவ்வளவு அற்புதமான விஷயம்! அவர் சொன்ன இடங்கள் கூடுதலாக வட இந்தியாவில் அமைந்திருக்கின்றது. அது சிலவற்றிற்கு அடியேனும் எமது சாதகர்களுடன் போய் தியானம் செய்யும் பாக்கியம் பெற்றேன். ஆனால் இன்னும் சில இடங்களுக்கு செல்ல வேண்டும். அது பாபாஜி குறிப்பிட்ட இடம். அது 1 2 காளி கோயில்கள் கல்கத்தாவிலும் பொம்பேயிலும், அதை விட புத்த கோவில் ஒன்று டெல்லியில். இப்படி சில இடங்களை பாபாஜி குறிப்பிட்டிருக்கின்றார். கிரியா நீலகண்டனையும் யோகி ராமையாவையும் போய் அந்த இடத்தில் தியானம் செய்யும்படி. ஆகவே நாங்கள் இந்த இடத்தில் தியானம் செய்ய வேண்டும். பாபாஜியின் குறிப்பும் கூட யோகி ராமையாவுக்கும் மற்றது நீலகண்டனுக்கும் குறிக்கப்பட்ட விஷயத்தில் கூட இந்த கோயில் தியானங்கள், இந்த சமாதி தியானங்களை அவர் மேலாக கூறியிருக்கின்றார். அதை விட இப்போது நாங்கள் சிறிது சிறிதாக எங்களுடைய அனுபவங்களை எடுத்து கொண்டு வருகின்றோம். சைவ சித்தாந்தத்திலிருந்து, சைவ சித்தாந்தத்தில் இந்த அனுபவங்களை தந்த ஞானிமாருடைய சமாதிகளும் மிகவும் அதிர்வலைகள் நிறைந்த சமாதிகள். எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது 2 வருடத்துக்கு முன். சிதம்பரத்தில் தான் அந்த சமாதிகள் இருக்கின்றது, 3 4 பேருடைய சமாதி. அந்த இடத்திலும் போய் தியானம் செய்வது நல்லம், கிரியா சாதகர்கள். அது இவ்வளவு தியானங்களை நீங்கள் முடித்த பிறகு அந்த இடங்களும் பெரிய அளவில் அதிர்வலைகள் நிறைந்த இடம். சுருங்கச் சொல்ல போனால் சித்தர்மார்களுடைய இடங்கள், ஞானிமாருடைய இடங்கள், அவர்களுடைய சமாதிகளை எங்கு நீங்கள் கேள்விப்பட்டாலும் அங்கு போய் தியானம் செய்வது உங்களுடைய சாதனைக்கு மிகவும் வலுவூட்டும். அதே போல் இலங்கையில் கூட சில சமாதிகள் இருக்கின்றன யாழ்ப்பாணத்தில். அந்த சமாதிகளில் கூட நான் இந்த முறை போகும்போது என்னுடைய சாதகர்களுடன் போய் தியானம் செய்தேன். ஸோ எங்கு நீங்கள் அப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும் கிரியா சாதகர்களே, நீங்கள் அதை பயன்படுத்துங்கள். அது உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று இன்றைய சத்சங்கத்தில் எல்லா கிரியா சாதகர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். இது உங்களுடைய ஆன்மீக பயிற்சிக்குரிய ஒரு ஊன்றுகோலாக அமையும். அது மாத்திரமல்ல, கிரியா யோகத்தில் கேள்விகள் இருக்கின்றது. எப்படியான கேள்விகள் என்றால், ஆரம்ப சாதகர்களுக்கு கூடுதலாகவும் ஒரு அரை நிலையில் பயிற்சி செய்து கொண்டு போபவர்களுக்கு அரை நிலையில் இருக்கிற கேள்விகளாகவும் இருக்கின்றது. அந்த கேள்விகள் என்னவென்றால், நாங்கள் இந்த பயிற்சியை செய்து கொண்டு வருகின்றோம், என்னவென்று எங்களுடைய பயிற்சி பலன்களை நாங்கள் என்னென்று அறியலாம், நாங்கள் செய்யும் பயிற்சியில் எங்களுக்கு என்ன பலன் கிடைக்கின்றது என்பதை என்ன மாதிரி அளவுகோல் வைத்து பார்க்கலாம் என்று கேள்விகள் என்னிடம் பலரும் கேட்பதுண்டு. அதற்குரிய காரணம், நான் அவர்களை இந்த பயிற்சியை செய்ய சொன்னபடியால் அந்த கேள்வியை என்னிடம் கேட்பது முறை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நிச்சயமாக நான் எல்லோருடைய பயிற்சியையும் என்னால் முடிந்தளவு அவதானித்து கொண்டிருக்கின்றேன். எல்லோருடனும் தனிப்பட்ட முறையிலும் பேசுகின்றேன். எல்லோரும் உங்களுடைய பயிற்சியில் வளர்ந்து கொண்டு போவதை என்னால் அறியக்கூடியதாக இருக்கின்றது உங்களுடன் பேசும்போது. ஆனால் ஒவ்வொருவரும் உங்களுடைய பயிற்சி அனுபவங்களை, அதாவது பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்கும் பெறுபேறுகளை நீங்களே அளவுகோலால் அளக்க வேண்டும். அந்த அளவுகோல் என்று சொல்லப்படுவது உங்களுடைய குணாதிசயங்கள். நாங்கள் குணங்கள் என்று படித்திருக்கின்றோம், தமோ குணம், ரஜோ குணம், சத்துவ குணம். அந்த செயல்பாடுகளில் இருந்து நீங்கள் முக்கியமாக உங்களுடைய பயிற்சியின் சிறப்பை நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். நாளாந்தம் உங்களுடைய பயிற்சி கூடிக்கொண்டு போகும்போது அது ஒரு வகையான அளவீடு. மற்ற வகையான அளவீடு உங்களுடைய சக்கர சுழற்சி. சக்கரத்தின் மூலமாக மூலாதாரத்திலிருந்து சகசாரம் வரையும் உங்களுடைய குண்டலினி பிராணாயாம பயிற்சியால் உங்களுடைய குண்டலினி சக்தி மேல் செல்வதை சில சில முறைகளால் உங்களுக்கு அதை உடலில் உணரக்கூடிய நிலைகள் வரும். அப்படி வரும்போது நீங்கள் அப்படி ஏதாவது வித்தியாசமாக உணரும்போது அதை என்னுடன் எல்லோரையும் பேசச் சொல்லி இருக்கின்றேன். அப்படியான நிலைகள் உங்களுக்கு கிடைக்கின்றது என்பதை என்னுடைய அறிவு கட்டிய வரையில் நான் எனக்கு நீங்கள் சொல்லும்போது அறிந்தால் அதற்குரிய விளக்கங்களை நான் தருவேன். ஆனால் அந்த நிலைக்கு போகாமல் ஒருவருக்கும் அதை பற்றி நான் பேசுவதில்லை. ஏனென்றால் ரெண்டு நிலையான விஷயங்கள் இருக்கின்றது உங்களுடைய உடலில். ஒன்று, சில விஷயங்கள் உங்களுடைய மனதினால் கிடைக்கும் உள்ளுணர்வு என்று சொல்லுவோம். ரெண்டு விதமான உள்ளுணர்வு எங்களுக்குள் செயல்படுகின்றது. ஒன்று மனதினால் கிடைக்கும் உள்ளுணர்வு. பாபாஜி அதை ஏதோ ஒரு பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதை பற்றி ஒன்றரை பக்கம் நான் அந்த பக்கத்துக்கு உங்களுடன் சேர்ந்து வாசிக்கும் போது அதை பற்றி மேலும் பார்ப்போம். அவர் ரெண்டு விதமான உள்ளுணர்வு இருக்கென்று பாபாஜி சொல்லியிருக்கின்றார் கிரியா யோக சாதகர்களுக்கு. ஒன்று மனதினால் ஏற்படும் உள்ளுணர்வு, மற்றது உங்களுடைய ஆன்மாவில் ஏற்படும் உள்ளுணர்வு. ஆன்மாவில் ஏற்படும் உள்ளுணர்வு தான் உண்மையானது, நித்தியமானது. மனதினால் ஏற்படும் உள்ளுணர்வு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த மலங்களால் பீடிக்கப்பட்டிருக்கும் போது அப்படியான உள்ளுணர்வுகள் எல்லோருக்கும் கிடைக்கின்றது. ஆனால் மனதினால் கிடைக்கும் உள்ளுணர்வு முற்றிலும் வித்தியாசமானது உங்களுடைய ஆன்மாவில் நீங்கள் உணரும் உள்ளுணர்வுக்கு. ஆனால் ஆன்மாவில் நீங்கள் உணரும் உள்ளுணர்வு நீங்கள் அடைவதற்கு சாதனை கூட்டி கொண்டு போக வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு ஆன்மாவில் ஏற்படும் உள்ளுணர்வுக்கும் உங்களுடைய மனதினால் ஏற்படும் உள்ளுணர்வுக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு தெரிய வரும். நிச்சயமாக அந்த உள்ளுணர்வு இரண்டு வகையும் உங்களுக்கு ஆன்மாவில் ஏற்படும் உள்ளுணர்வு சிறிது சிறிதாக உங்களுடைய சாதனை மூலம் வளரத் தொடங்கும். முழுவதுமாக எல்லா நிலையிலும் நீங்கள் அதை அறியாவிட்டாலும் சிறிது சிறிதாக அந்த வளர்ச்சி உங்களுக்கு வருவது தெரிய வரும். ஆனால் மனதினால் இருக்கும் உள்ளுணர்வு ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். ஆகவே இந்த சாதனையில், கிரியா சாதனையில் உங்களை அளவிடுவதற்கு ஒன்று உங்களுடைய சக்கரத்தில், அதாவது மூலாதாரத்திலிருந்து சகசாரம் செல்லும் வரை செல்லும் உங்களுடைய சக்கர வளர்ச்சியில் நீங்கள் சில அனுபவங்களை பெறுவீர்கள் உடலில். அதை விட உங்களுடைய முக்குணமான தமோ ரஜோ சத்துவ குணங்களில் நீங்கள் சில சில வளர்ச்சிகளை பெறுவீர்கள். நீங்கள் அந்த சாதனை மூலம் அதை நீங்கள் எடுக்க வேண்டும். அந்த சாதனையில் வரும் பொறுப்பேறுகளை நீங்கள் அதன் மூலம் அளவிட வேண்டும். அந்த அளவீட்டை நீங்கள் செய்து கொண்டு வருவதால் தான் உங்களுக்கும் ஒரு சந்தோஷம். உங்களுடைய சாதனையால் நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் உங்களுடைய சாதனையில் முன்னேறி கொண்டு போவீர்கள் என்பதை அறியலாம். ஆகவே உங்களுடைய சாதனையில் கிடைக்கும் பொறுப்பேறுகளை நீங்கள் நிச்சயமாக எங்கு கிடைக்கின்றது என்பதை அதை அனுமானித்து அதில் கிடைக்கும் பொறுப்பேறுகள் என்று உங்களுக்கு தென்பட்டால் என்னுடன் வந்து பேசுங்கள். நாங்கள் அதை பற்றி விரிவாக அந்த நேரம் பார்ப்போம். உங்களுடைய ஒவ்வொரு நிலையிலும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சாதனை வெற்றியை. என்றபடியால் சுருக்கமாக சொன்னால், எல்லா சாதகர்களும் மெதுவாக அல்லது விரைவாக உங்களுடைய பயிற்சியில் உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய சக்திகளையும் பெற்றுக்கொண்டு போவது உண்மை. ஒருவருக்கும் ஒன்றும் கிடைக்கவில்லை என்பது ஒன்று அல்ல. ஆனால் அவர்கள் அந்த சாதனையால் கிடைப்பவற்றை உணரும் நிலையில் இல்லை என்பதுதான் அது முக்கியம். யாருக்காவது கிடைப்பது போல் இல்லை என்று தெரிந்தால் அவர்கள் அதை உணர்வது அல்லது அதில் வருவதை உணரும் நிலையில் அவர்கள் இன்னும் பக்குவப்படவில்லை. ஆகவே எல்லோரும் நீங்கள் முயற்சி செய்து இந்த கிரியா யோகா சாதனைகளை தொடர்ந்து செய்து அதில் கிடைக்கும் பொறுப்புகளை நீங்கள் நன்கு அறியக்கூடிய நிலைக்கு வந்து அறிய வேண்டும் என்பது இதில் ஒரு முக்கிய கருத்து. அதைவிட இன்னும் கிரியா யோகா நாங்கள் திருத்தலங்களை பற்றி பேசி கொண்டிருந்தோம். அதில் கடைசியாக நான் பேச இருப்பது, பாபாஜிக்கென்று சில இடங்கள் நீங்கள் தரிசித்து தியானம் செய்ய வேண்டிய இடங்கள் இருக்குது. நாங்கள் திரும்பவும் இருக்கா சொல்ல போனால், 18 சித்தர் ஆலயம், 5 பஞ்சபூத ஸ்தலங்கள், 7 வீடுகள், 6 படை வீடு, அதாவது அத்துடன் 7வது படையான சகசார சக்கர திருத்தலம் கதிர்காமம். அதை விட நீங்கள் போக வேண்டிய இடம் பாபாஜி கோவில், பரங்கிப்பேட்டையில் அமைந்திருக்கின்றது பாபாஜியின் பிறந்த இடம். அதைத் தொடர்ந்து பாபாஜி உலக சாதகர்களுக்கு உருவாக்கிய பாபாஜியின் கிரியா யோகா தலைமையகம் அமைந்திருக்கின்றது சாந்தோமில். இந்த ரெண்டு இடத்துக்கு நீங்கள் நிச்சயமாக கிரியா யோகா சாதகர்கள் போக வேண்டும். அதை விட சமாதியை பொறுத்தவரையில் எங்களுடைய குரு யோகியாருடைய சமாதி காரைக்குடியில் அமைந்திருக்கின்றது. அந்த சமாதி கோவிலில் கூட நீங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீங்கள் தியானம் செய்வது நல்லது. ஸோ இவற்றை நீங்கள் உங்களுடைய மனதில் நன்றாக வைத்து உங்களுடைய சாதனையில் ஒரு பகுதியாக இந்த திருத்தல யாத்திரைகளும் அங்கு நீங்கள் செய்யும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது தியானம் செய்ய வேண்டும். அதை நீங்கள் செய்ய வேண்டும் எல்லோரும் என்று கூறி அதற்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் நாங்கள் போகிற நேரங்களில் நீங்கள் என்ன மாதிரி அதில் வந்து அதில் அனுபவப்படலாம் என்பது கூட உங்களுக்கு கிடைக்க பெறச் செய்யலாம். என்றபடியால் அதை நீங்கள் உங்களுடைய ஒரு குறிக்கோளாக வைத்திருங்கள் உங்களுடைய கிரியா யோகா வாழ்க்கையிலும் உங்களுடைய பயிற்சியிலும் என்று சொல்லி இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடித்து இன்று வினா விடைகள் மூலம் பல விஷயங்களை அலசி ஆராய்வோம் என்று விரும்புகின்றேன். ஏனென்றால் போன சத்சங்கத்தில் கூட வினா விடை சாதாரணமாக நாங்கள் 30 நிமிடம் செய்வது, போன முறை 1 மணித்தியாலம் 5 நிமிடங்கள் வரை போயிற்று. ஸோ என்றபடியால் நீங்கள் சாதகர்கள் மேல்நிலைக்கு வரும்போது கேள்விகள் இருக்கலாம். நாங்கள் இந்த வினா விடையில் இன்று பல விஷயங்களை ஆராய்வோம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து நான் வினா விடை பகுதிக்கு போகின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.